சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 19, 2023. தலைப்ப: ஆன்மா மற்றும் உடல். கோல்டன் உரை. கொரிந்தியர்: தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ரோமர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், மத்தேயு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்பதை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, மூர்க்கிறதுமில்லை. என்றாலும் சாலோமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு 100 அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். மத்தேயு. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3 எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாகப்போ, சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். கொரிந்தியர். பூமிக்குரிய கூட்டாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூட்டாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூட்டாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். கலாத்தியர். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் எல்லையற்றவர். ஒரே உயிர், பொருள், ஆவி அல்லது ஆன்மா, மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் ஒரே நுண்ணறிவு. கடவுளையோ அவருடைய உருவத்தையும் சாயலையும் கண்காணவில்லை. கடவுள் அல்லது பூரண மனிதனை பௌதிக உணர்வுகளால் கண்டறிய முடியாது. தெய்வீக மனம் மனிதனின் ஆன்மா மற்றும் மனிதனுக்கு எல்லாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மனிதன் ஒரு பொருள் அடிப்படையில் படைக்கப்படவில்லை. அல்லது ஆவி ஒருபோதும் உருவாக்காத பொருள் சட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிடப்படவில்லை. அவரது மாகாணம் ஆன்மீக சட்டங்களில் மனதின் உயர் சட்டத்தில் உள்ளது. மனித குலத்தை ஆசீர்வதிக்க ஆன்மாவிடம் எல்லையற்ற வளங்கள் உள்ளன. மேலும் மகிழ்ச்சியை மிக எளிதாக அடையலாம் மற்றும் ஆத்மாவில் தேடினால் நம் பாதுகாப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உயர்ந்த இன்பங்கள் மட்டுமே அழியாத மனிதனின் ஆசைகளை பூர்த்தி செய்யும். தனிப்பட்ட உணர்வுகளின் எல்லைக்குள் நாம் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. ஆன்மாவும் அதன் குணாதிசயங்களும் மனிதன் மூலம் என்றென்றும் வெளிப்படுவதை அறிந்த குரு நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தார், காது கேளாதவர்களுக்கு கேட்கிறார், கால் ஊனமுற்றவர்களுக்கு கால்களை கொடுத்தார் மற்றும் ஆன்மா மற்றும் இரட்சிப்பின் சிறந்த புரிதலை அளிக்கிறது. கேள்வி: உடல் மற்றும் ஆன்மா என்றால் என்ன? பதில்: அடையாளம் என்பது ஆவியின் பிரதிபலிப்பு, வாழும் கொள்கை அன்பின் பலவகையான வடிவங்களில் பிரதிபலிப்பு. ஆன்மா என்பது மனிதனின் பொருள், வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம். இது தனிப்பட்டது, ஆனால் பொருளில் இல்லை. ஆன்மா ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்க முடியாது. மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு. கேள்வி: ஆன்மாவின் அறிவியலின் கோரிக்கைகள் என்ன? பதில்: இந்த அறிவியலின் முதல் கோரிக்கை என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு இருக்கக்கூடாது என்பதே. இது நான் ஸ்பிரிட். ஆகையால் கட்டளையின் அர்த்தம் இதுதான். உன்னிடம் புத்திசாலித்தனம் இல்லை, உயிர் இல்லை, பொருள் இல்லை, உண்மை இல்லை, அன்பு இல்லை, ஆனால் ஆன்மீகம். இரண்டாவது, உன்னை போலவே உன் அண்டை வீட்டாரையும் நேசிக்க வேண்டும் என்பது போன்றது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம், ஒரே கடவுள் மற்றும் தந்தை, ஒரே வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை வெளிப்படும்போது மனிதகுலம் சரியான விகிதத்தில் மாறும். போர் நிறுத்தப்படும் மற்றும் மனிதனின் உண்மையான சகோதரத்துவம் நிறுவப்படும். வேறு தெய்வங்கள் இல்லாது தன்னை வழிநடத்தும் ஒரே ஒரு முழுமையான மனதை தவிர வேறு எவரிடமும் திரும்பாமல் மனிதன் கடவுளின் சாயல். தூய்மையான மற்றும் நித்தியமான கிறிஸ்துவிலும் இருந்த அந்த மனதை கொண்டவன். தோலமி சூரிய குடும்பத்தை பற்றி செய்த அதே தவறை ஆன்மா மற்றும் உடலை பற்றிய நமது கோட்பாடுகள் செய்கின்றன. ஆன்மா உடலிலும் மனதிலும் உள்ளது, எனவே பொருளின் துணை என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். வானியல் விஞ்ஞானம் வான உடல்களின் உறவுகள் பற்றிய தவறான கோட்பாட்டை அழித்துவிட்டது. மேலும் கிறிஸ்தவ விஞ்ஞானம் நிச்சயமாக நமது பூமிக்குரிய உடல்களை பற்றிய பெரிய பிழையை அழிக்கும். மனிதனின் உண்மையான கருத்தும் கொள்கையும் அப்போதுதான் தோன்றும். தோலமி தவறு ஆன்மா மற்றும் உடலுடன் தொடர்புடைய பிழையை போலவே இருப்பதன் நல்லிணக்கத்தை பாதிக்காது. இது அறிவியலின் வரிசையை மாற்றியமைக்கிறது மற்றும் ஆவியின் சக்தி மற்றும் தனிச்சிறப்பு விஷயத்திற்கு ஒதுக்குகிறது. இதனால் மனிதன் மிகவும் பலவீனமான மற்றும் இணக்கமற்ற உயிரினமாக மாறுகிறான். பிரபஞ்சம் வாழ்க்கை தன்னிறைவு பெற்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. மேலும் ஆன்மாவின் நித்திய நல்லிணக்கத்தை நாம் ஒருபோதும் மறுக்கக்கூடாது, ஏனென்றால் மரண உணர்வுகளுக்கு கருத்து வேறுபாடு உள்ளது. கடவுளை பற்றிய நமது அறியாமை, தெய்வீக கொள்கை, இது வெளிப்படையான முரண்பாடுகளை உருவாக்குகிறது. மேலும் அவரை பற்றிய சரியான புரிதல் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கிறது. ஆன்மாவின் மகிழ்ச்சிக்காக உணர்வின் இன்பங்களையும் துன்பங்களையும் பரிமாறிக்கொள்ள உண்மை நீண்ட காலமாக நம் அனைவரையும் கட்டாயப்படுத்தும். மொட்டு மற்றும் மலரை உருவாக்கும் தெய்வீக மனம் மனித உடலை அல்லிக்கு உடுத்துவது போல அக்கறை கொள்ளும். ஆனால் தவறான மனித கருத்துகளின் சட்டங்களை திணிப்பதன் மூலம் கடவுளுடைய அரசாங்கத்தில் எந்த மனிதனும் தலையிட வேண்டாம். பொருள் மற்றும் மருத்துவ அறிவியலின் விதிகள் என்று அழைக்கப்படுபவை ஒருபோதும் மனிதர்களை முழுமையாகவும் இணக்கமாகவும் அழியாததாகவும் ஆக்கவில்லை. ஆன்மாவால் ஆளப்படும் போது மனிதன் இணக்கமாக இருக்கிறான். எனவே ஆன்மீக இருப்பின் விதிகளை வெளிப்படுத்தும் உண்மையை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவம். ஆன்மீக மனிதனின் ஆன்மா அல்லது மனம் கடவுள், எல்லா உயிரினங்களின் தெய்வீக கொள்கை. மேலும் இந்த உண்மையான மனிதன் உணர்வுக்கு பதிலாக ஆன்மாவால் ஆளப்படுவதால் தந்தை பரிபூரணமாக இருப்பதைப் போலவே மனிதனையும் பரிபூரணமாக வெளிப்படுத்துகிறது. ஆவியின் சட்டத்தால் பொருளின் சட்டங்கள் என்று அழைக்கப்படுவதால் அல்ல. மனித சிந்தனை உணர்வு வலி மற்றும் வலியற்ற தன்மை, துக்கம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றின் ஒரு கட்டத்தில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும்போது பயத்திலிருந்து நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையிலிருந்து புரிதலுக்கு புலப்படும் வெளிப்பாடு கடைசியாக மனிதனால் ஆன்மாவால் ஆளப்படும் பொருள் உணர்வால் அல்ல, கடவுளின் அரசாங்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் மனிதன் சுயமாக ஆளப்படுகிறான். தெய்வீக ஆவிக்கு அடிபணியும் போது மனிதனை பாவம் அல்லது மரணம் கட்டுப்படுத்த முடியாது. இதனால் ஆரோக்கிய சட்டங்கள் பற்றிய நமது பொருள் கோட்பாடுகள் மதிப்பற்றவை என்பதை நிரூபிக்கிறது. புரிதல் வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனத்தின் நிலைப்பாட்டை ஒரு பொருளிலிருந்து ஆன்மீக அடிப்படையில் மாற்றும் போது வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்வின் மீது ஆன்மாவின் கட்டுப்பாட்டை பெறுவோம். மேலும் அதன் தெய்வீக கோட்பாட்டில் கிறிஸ்தவத்தை அல்லது உண்மையை உணர்வோம். இணக்கமான மற்றும் அழியாத மனிதன் பெறப்படுவதற்கும் அவனது திறன்களை வெளிப்படுத்துவதற்கும் இது உச்சகட்டமாக இருக்க வேண்டும். தெய்வீக அறிவியலின் இந்த அங்கீகாரம் வருவதற்கு முன்பு நிறைவேற்றப்பட வேண்டிய மகத்தான பணியின் பார்வையில் நமது எண்ணங்களை தெய்வீக கோட்பாட்டின் பக்கம் திருப்புவது மிகவும் முக்கியமானது. வரையறுக்கப்பட்ட நம்பிக்கை அதன் தவறை கைவிட தயாராக இருக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுகிறாயா? இந்த கட்டளையானது வெறும் பொருள் உணர்வு, வாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதையும் உள்ளடக்கியது. இது கிறிஸ்தவத்தின் எல்தொராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது, மேலும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. அதில் ஆன்மா நமது எஜமானர் மற்றும் பொருள் உணர்வு மற்றும் மனிதனுக்கு இடமில்லை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.